الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما وقال الله تبارك وتعالى والطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم وقال الله تبارك وتعالى ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم أولئك يدعون إلى النار والله يدعو إلى الجنة والمغفرة بإذنه ويبين آياته للناس لعلهم يتذكرون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله رواه أحمد أو كما قال صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எண்ணி முடிக்க முடியாத பல அருட்கொடைகளை, ஞாபத்துகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு அனுபவிக்க வைத்திருக்கிறார். நாங்கள் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அந்த இன்பங்கள் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தினால் எங்களுக்கு எந்தவிதமான பிரதி கூலியையும் எதிர்பார்க்காமல் தரப்பட்டவைகள். ரப்பினால் தரப்பட்ட ஞாமத்துகள், அருட்கொடைகளை ஒரு மனிதன் எண்ணி பார்க்க நினைப்பானேயானால் ஒரு நாளும் அவனால் அதை எண்ணி பார்க்க முடியாது. وَإِنْ تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا அல்லாஹுடைய நியமத்துகளை, அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட ஆரம்பிப்பீர்களே ஆனால் நீங்கள் அதை கணக்கிட்டு முடிக்க மாட்டீர்கள். எந்த ஒரு ஆணோ பெண்ணோ தான் அனுபவிக்கக்கூடிய நியமத்துகள் அவரால் உருவாக்கப்பட்டதல்ல, அது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹினால் கொடுக்கப்பட்டது. மனிதன் சில வேளை நினைக்கலாம், இந்த நியமத், இந்த பாக்கியம் என்னால் உண்டானது என்று. ஆனால் பாக்கியங்கள், ஞாபத்துகள் மனிதனால் உண்டானதல்ல, அது ரப்பினால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வமா பிக்கும் மின் நியமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சகல ஞாபத்துகளும், நீங்கள் பார்க்கிற பார்வையாக இருக்கலாம், கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், சிந்திக்கிறதாக இருக்கலாம், மூச்சு விடுகிறதாக இருக்கலாம், சுவாசிக்கிறதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த நியமத்துகள் அனைத்தும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வினால் உங்களுக்கு தரப்பட்டது. ஒவ்வொரு நியமத்தும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் என்னவென்று சொன்னால், மனிதன் அதை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எப்பவும் நினைப்பான், இந்த நியமத் என்னுடைய கட்டித்தனத்தால் வந்தது. தான் ஒரு உடுப்பு உடுத்திருக்கிறோம், இந்த உடையை பார்த்து நினைக்கிறான், இது நான் வாங்க போய் தான் இந்த உடுப்பு இருக்கிறேன். சாப்பிடும் போது நினைக்கிறான், நாங்க சமக்க போய் தான் இப்படி சாப்பாடு வந்தது. வீட்டிலிருந்து நினைக்கிறான், நாங்க எடுக்க போய் தான் இந்த வீடு கிடைச்சது. அல்லாஹ்வுடைய நினைவனுக்கு ஞாபகம் வருவதே கிடையாது. மனிதன் ஒவ்வொரு ஞாபகத்தையும் ரப்பு சந்தது என்றது எப்போதையும் ஏற்றுக்கொள்வான். அந்த ஞாபகம் பரிபூர்ண நேரத்தில்தான் கண்ணில் இருக்கிற பார்வை பறிக்கப்படணும், அப்பதான் ரப்பிடத்தில் கையை நட்டுவார். உங்களுக்கு பார்வை இதுக்கு பின்னால தெரியாது என்று வைத்தியர் சொல்லணும், அப்பதான் ரப்பிடத்தில் கையேந்துவார். சும்மா இதா மஸ்ஸக்கும் துர்ரு ஃபைலைஹி தஜாரூ. உங்களுக்கு ஏதாவது ஒரு அபாயமான நிகழ்வு அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தொன்று வந்து தொடரும், அப்பதான் நீங்க ரப்பிடத்தில் வருவீங்க. அதுக்கு முன்னால் ரப்பு ஞாபகம் வராது. நான் என்ற மமதை தான் மனிதனுக்கு இருக்கும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயும் சந்தோஷமாக வாழ்றதுக்கும் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து சென்றதற்கு பின்னால் மறுமையில் சந்தோஷமாக வாழ்றதுக்கும் ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கல்வியில உண்டாக்குறதா. வேறு எந்த வளங்களையும் நீங்க உலகத்தில் அதிகரித்து செய்யலாம், உங்களிடத்தில் எந்த தகமைகளையும் நீங்க உண்டாக்கி கொள்ளலாம், நீங்க எந்த விதமான கல்வியும் கிடைக்கலாம், அதற்கொண்டு ஒரு நாளும் நிம்மதி சந்தோஷம் உண்டாகாது. என் மனிதனை சுற்றி அல்லாஹ் பல நியமத்துகளை வச்சிருக்கிறான். அவன் உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அவனுக்கு பாக்கியமாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு கணவனுக்கும் அவனது மனைவி ஒரு நியமத்தான். ஒவ்வொரு மனைவிக்கும் அவளுக்கு கிடைத்திருக்கிற கணவன் ஒரு நியமத்தான். ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவர்களுக்கு கிடைத்துள்ள பிள்ளைகள் நியமத்தார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் நியமத்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்திருக்கிற ஹலாலான தொழில் அவருக்கு கிடைத்திருக்கிற நியமத்தார். ஒவ்வொரு மனிதனத்திலும் இருக்கிற அறிவு தகமை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிற நியமத்தார். நியமத்து தானே தவிர அவைகளால சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நியமத்தாக வைத்திருக்கிறான். இந்த நியமத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்க முடியாது, இந்த நியமத்துக்கு கவலையை உண்டாக்க முடியாது. எந்த ஒரு கணவனுக்கும் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாது, எந்த ஒரு மனைவிக்கும் கணவனை சந்தோஷப்படுத்த முடியாது. எந்த ஒரு தொழிலும் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, எந்த ஒரு உத்தியோகமும் மனிதனுக்கு நஷ்டத்தை உண்டாக்க முடியாது. யாரு சந்தோஷத்தையும் கவலையும் உண்டாக்குறதுன்னு சொன்னா, இந்த நியமத்துகளை பின்னால இயக்கக்கூடிய ரப்பு தான் சந்தோஷத்தை உண்டாக்குறார். மனைவியின் மூலம் கணவனுக்கும் கணவன் மூலம் மனைவிக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குறது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். பிள்ளைகள் மூலம் பெற்றோருக்கும் பெற்றோர்கள் மூலம் பிள்ளைகளுக்கும் கண் குளிர்ச்சியையும் நிம்மதியையும் உண்டாக்குறது அல்லாஹ் தான். தொழிலின் மூலம் நிம்மதியையும் தொழிலின் மூலம் கஷ்டத்தையும் ஏற்படுத்த காரணமாக இருக்கிறது அல்லாஹ் தான். யாரு அந்த ரப்ப சந்தோஷப்படுத்துகிறாரோ அவரோட சுத்தி இருக்கிற நியமத்துகள் அவருக்கு சாதகமாக இருக்கும். யாரு ரப்ப கோபிச்சு கொண்டு இந்த நியமத்துகளை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறாரோ, ஒருத்தர் கணவனை திருப்திப்படுத்தினாரு அல்லாவை கோபிச்சு கொள்றாரு, இந்த குடும்பங்கள்ல பிரச்சனை உண்டாகும். யாரு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தினார் அல்லாவை அதிருப்திப்படுத்தி கொண்டு, இந்த குடும்பங்கள் உள்ள பிள்ளைகள் அவர்களை பார்த்து நாளைக்கு பெற்றோர்கள் கண்ணீர் வடிப்பாங்க. யாரு ரப்புடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டே அவருடைய தொழில உத்தியோகத்தில கல்வியில முன்னேற பார்க்கிறாரோ, இவங்களோட உத்தியோகமும் கல்வியும் தகமைகளும் அவருடைய வாழ்க்கைக்கு பெரிய சவாலாக இருக்குமே தவிர அதற்கொண்டு நிம்மதி உண்டாகாது, நிம்மதி உண்டாகவே மாட்டாங்க. இதுதான் முஸ்லிம்களுக்கும் அந்நியர்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பு. அந்நியர்கள் நியமத்துகளை பாவிக்கிறாங்க, அந்த நியமத்தை தான் சந்தோஷத்தை கொண்டு வருதுன்னு நினைக்கிறாங்க. முஸ்லிம்களாகிய நாங்கள் நியமத்துகளை பாவிக்கிறோம், எங்கட நம்பிக்கை நியமத்துகளால சந்தோஷம் வராது, நியமத்தை தரக்கூடிய ரப்ப சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் எங்களுக்கு இந்த நியமத்துகளால சந்தோஷம் உண்டாகும். இதனால நான் பாருங்க, எல்லாரும் நிக்காக முடிக்கிற நேரம் பெரியொரு கனவோட தான் நிக்காக முடிக்கிறான். திருமணம் முடிக்கிற ஒரு மாப்பிள்ளையாக வரப்போற ஆணாக இருக்கட்டும், ஒரு மணப்பெண்ணாக வரப்போற பெண்ணாக இருக்கட்டும், அவருடைய கல்வியில் ஒரு பெரிய வாழ்க்கை திட்டம் இருக்கும். நாங்க இப்படி எல்லாம் அனுபவிக்கலாம் ஒரு கனவோடு வரா. ஒவ்வொரு மனைவியும் நினைக்கிறாங்க, எனக்கு வரப்போற கணவன் சந்தோஷத்தை தருவார். ஒவ்வொரு கணவனும் நினைக்கிறாங்க, எனக்கு வரப்போற மனைவி சந்தோஷத்தை தருவார். முடிச்ச பின்னால ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சு வைத்துறான். ஒரு கூட்டம் சொல்றாங்க மாஷா அல்லாஹ் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கும், இவங்களுக்கு நிம்மதி கிடைச்சது அந்த மனைவியாலேயோ கணவனாலே அல்ல. ஏன் இன்னொரு கூட்டம் சொல்றாங்க ஏன் இவளை போய் முடிச்சோம்னு கேட்கிறாங்க, போயும் போயும் இவளை இல்லையா நாங்க மனைவியா கிடைத்தோம். சில மனைவார்கள் நினைக்கிறாங்க போயும் போயும் இவனை இல்லையா முடிச்சோம். நேற்றிரவு டெலிபோன்ல பேசிக்கொண்டு வந்த ஒரு ஆள், ஒரு பெண் சொல்றா இளம் வயது பெண், அந்த மாப்பிள்ளையோடு எனக்கு வாழவே இல்ல, என்ன சமாதானம் யாரு சொன்னாலும் அவனுடைய வாழ்றல, எனக்கு துரோகம் பண்ணிட்டான், முடிக்கிற நேரம் பெரிய எதிர்பார்ப்போடு தான் முடிச்சான், பெரிய கனவோட முடிச்சான், ஆனா இன்னக்கு அவர்களுடைய வாழ்க்கை கசப்பாக மாறிட்டு. மனைவியை கொண்டு ஒரு கூட்டம் சந்தோஷம் அடையுது, இன்னொரு கூட்டம் துன்பம் அடையுது. கணவனை கொண்டு ஒரு கூட்டம் சந்தோஷம் அடைகிறாங்க, இன்னொரு கூட்டம் துன்பம் அடைகிறாங்க. பிள்ளைகளுடைய ஹாலாத்தும் இப்படித்தான், திருமணம் முடித்து குழந்தை கெடுக்கிற வரைக்கும் ஆசைதான், குழந்தை கிடைக்கிறேன் இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசை, பெரிய கனவுகளோடு தான் குழந்தை பெற்றான். 15 வயசு ஆகணும், பிள்ளைகள் 15 வயசானாதானாம் பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம்னு பெற்றோர் உணர்வா. 15 வயசா சின்ன வயசுல எல்லாரும் நினைக்கிற சஹாபி ஆகிடுவாங்க, சின்ன வயசுல எல்லாரும் நினைக்கிற அவுளியாக்கெல்லாம் மாறிடுவாங்கதான். 15 வயசாகணும் அப்பதான் பெற்றோர்கள் ஒரு கூட்டம் நினைப்பாங்க மாஷா அல்லாஹ் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகிற பிள்ளை வளர்ந்துக்கிறான். இன்னொரு கூட்டம் அப்பதான் கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பான், என் மகன் பழுதாக போய்த்தானே, என் மகள் நாசமாகி போயிட்டாலே, எப்படியெல்லாம் அவளை எதிர்பார்த்தேன், குழந்தையாக கையில சுமந்து கொண்டு இருக்கிற நேரம் எப்படியெல்லாம் நான் நினைச்சேன், நாங்களும் போய் போய் இவனையா பெத்தெடுத்தோம், குழந்தை இல்லாமல் இருந்தால் நல்லபடி நினைக்கிறான். ஒரு கூட்டம் குழந்தைகளை கொண்டு சந்தோஷம் அடைகிறாங்க, இன்னொரு கூட்டம் குழந்தைகளை கொண்டு துன்பம் அடைகிறாங்க. ஆனா குழந்தைகள் ஞாபகத்துக்கு தொழிலும் இப்படிதான், தொழிலோ வருமான வழிகளோ இல்லாதவங்க எல்லாரும் தொழில் கெடுக்கணும்னு ஆசை, தொழில் செய்யற எல்லாரையும் மனசு கேட்டு பாருங்க உங்களோட தொழிலால நிம்மதி கிடைக்குதா, நீங்க எதிர்பார்த்தது கிடைக்குதா. ஒரு கூட்டம் சொல்லும் மாஷா அல்லாஹ் எதை எதிர்பார்த்தோமோ அதை விட நல்லா இருக்கிறோம், இன்னொரு கூட்டம் சொல்றாங்க இந்த தொழில ஏன்டா முயற்சிக்கிறோம்னு கேக்குறாங்க. சுருக்கம் என்ன, தொழில் சந்தோஷத்தை உண்டாக்காது. அப்ப யாருக்கு சந்தோஷம் கிடைக்கும், யாருக்கு எங்களுடைய துன்பங்களை இல்லாமல் கேளு, ஒரே ஒரு வழிதான், இந்த ஞானத்துகளை படைத்து எங்களுடன் இணைத்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தாமல் ஒரு நாளும் இந்த ஞானத்துகளை கொண்டு சந்தோஷம் அடையல. எனவேதான் ஈமானுடைய பாடம் தான் இந்த உலகத்தில் படிக்க வேண்டிய ஆகப்பெரிய பாடம், விசேடமாக பெண்கள் படிக்க வேண்டிய பாடம், பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கல்வியில ஆழமாக பதியும். இந்த நம்பிக்கை வரல உலகத்தில் வாழ்றதும் சிரமமாகும், ஏன் அவங்க மற்றவங்களை நம்பித்தான் உலகத்தில் வாழவாகும், நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. எனவே நான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், பெண்கள் ஈமான படிக்கிறதாக இருந்தா அவங்களோட வீட்டில் இருக்கிற சமையல் அறைக்குள் இருந்து ஈமான படிக்க படிக்க ஓடுவன் நினைச்சாங்கண்ணா, ஆனால் ஈமானுடைய சக்தியை உள்ளத்தில் உண்டாக்க ஓடுவன் இருந்தா அதுக்கு தியாகம் செய்யாம ஈமான சக்தியை உண்டாக்கிறாரு. ஈமான படிக்கிறது சமையல் அறைக்குள் இருந்து படிக்க, நாங்க சமைக்கிறோம் சோறு, இந்த சோத்து பானையை பார்த்து ஈமான் படிக்க, சோத்து பானையில் ஈமான் இருக்க, எப்படி படிக்க, அல்லாஹ் சூரத்துல் வாக்கையால இதை பத்தி கேள்வி கேட்கிறார், ஒரு சோறு சமைக்கிறதுக்கு நாங்க அரிசி முதலாவது கையில் எடுக்கிறோம், ரபுலிங்க தல்லா கேட்கிறார், இதை பார்த்து கொஞ்சம் சிந்திங்க இந்த அரிசி எப்படி வந்துச்சு, வயல்ல இந்த அரிசி வெள்ளாமையாக நாட்டப்பட்டுச்சு, விவசாயி என்ன செஞ்சார், வயலை கொத்தி அதுல நெல்லத்தான் தூவினான், அதிலிருந்து எப்படி இந்த நெற்கதிர்கள் வந்துச்சு,
அது விவசாய ஃபேக்டரியில உண்டாக்கினாரா, நாங்க நிலத்துக்குள்ள வச்சு அதை உருவாக்கி வெளியில இருந்தோமா? அஃபரைதும் மா தஹ்ருசூ, நீங்க செய்யக்கூடிய விவசாயங்களை பார்த்து யோசிக்கலையா நீங்க? அன்தும் தஸ்ரவுனஹு அம் நஹ்னு ஸாரிஉ, நீங்களா அந்த வயலில விவசாயம் செஞ்சீங்க அல்லது நாங்க விவசாயம் செஞ்சு உங்களுக்கு தந்தோமா? அன்தும் தஸ்ரவுனஹு அம் நஹ்னு ஸாரிஉ. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றார், உலகத்தில் உள்ள யாராவது நாங்க வயல் செய்ய போய் தான் இவங்க அவ்வளவு பேர் சோறு தின்றாங்க, நாங்க வயல் செய்ய போய் தான் இவங்களுக்கு எல்லாம் கோதுமை கிடைக்குது, நாங்க தோட்டம் செய்ய போய் தான் இவங்களுக்கு எல்லாம் மரக்கறி கிடைக்குது என்று நினைப்பாங்கன்னு சொன்னா நாங்க மாத்தி இவங்களுக்கு படிப்புக்கலாம். உலகத்தில் உள்ள அவ்வளவு வயல்களையும் வெறுமனை நெற்கதி வெளியில தெரியுது, உள்ளுக்கு அரிசி இல்லாமலாக்கி வச்சுட்டாங்க சொன்னா அவங்களை அவங்கள பழிச்சு கொள்வாங்க, பொல்லன்னு சொல்லுவோமே. வெறும் நெல்லு மட்டும் இருக்குது, உள்ளுக்கு அரிசி இருக்காது. லவ் நஷா உல ஜஅல்னா ஹுதாமா, நாங்க நினைச்சிருப்போம் சொன்னா அதை வெறுமனை நெற்கோதுகளாக ஆக்கி இருப்போம், உள்ளுக்கு அரிசி இருக்காது. எல்லாம் அறுவடை செஞ்சு பார்ப்பாங்க, அரிசி இருக்காது. இந்த அரிசை பார்த்து ஈமானப்படுகிறாங்க. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றார், நீங்க அரிசி எடுத்து அதுக்கு பின்னால சோறு சமைக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவை. இந்த தண்ணியை பார்த்து நீங்க யோசிக்கலையா? அஃபரைதுமுல் மா அல்லதீ தஷ்ரபூ, நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை பார்த்து யோசிக்கலையா? இந்த தண்ணி ரப்பு உங்களுக்கு இறக்கலையா, நீங்க எப்படி இதை பானையில ஊத்தி சோறு சமைப்பீங்க? ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றார், அஅன்தும் அன்ஸல்தூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிரூன், மலை மேகத்தில இருந்து நீங்களா இந்த தண்ணி இறக்கினீங்க, நாங்க இறக்கினோமா? யாராவது சொல்லுவாங்கடா, இந்த அரசாங்கங்கள் அல்லது உலகத்தில் உள்ள பெரும் பெரும் அமைப்புகள் இவங்கள முயற்சியானதான் எங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்குது, அவங்கள திட்டம் தான் நாங்க தண்ணி குடிக்க காரணம், அல்லது நாங்க கிணறு தோண்டியதால்தான் எங்களுக்கு நீர் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்கடா, முழு உலகத்தில் உள்ள தண்ணியை உப்பாக்க மாத்திடும். முழு உலகத்தில் உள்ள தண்ணியும் கார உப்பாக மாறினா நீங்க குடிக்கிறது தண்ணி எங்களை. லவ் நஷா உஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலவுலா தஷ்குரு, கார உப்பாக மாத்திடும். அரிசி தண்ணி, அரிசியும் தண்ணியை வச்சு சோறாக்கி தேடாது, நெருப்பு தேவை. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ், அடுப்பு பத்த வைக்கிறீங்க, கேஸ் ஆன் பண்றீங்க, இப்ப பாருங்க இந்த நெருப்பு எங்க வந்துச்சு. அஃபரைதும் அன்னார் அல்லதீ தூரூன், நீங்க எரிக்கக்கூடிய இந்த நெருப்பை பார்த்து யோசிக்கலையா? அஞ்சு நிமிஷத்துல வீமாண்ட பெரிய பாடம். அஃபரைதும் அன்னார் அல்லதீ தூரூன், நீங்க எரிக்கக்கூடிய இந்த நெருப்பை பார்த்து யோசிக்கலையா? இந்த நெருப்பு நீங்க உருவாக்கினதா, அல்லது இந்த நெருப்பு உருவாகிறதுக்குரிய அந்த மரங்களை நாங்க படைச்சோமா? அன்தும் அன்ஷாதும் ஷஜரதஹ அம் நஹ்னுல் முன்ஷியூன், அது உண்டாகிறது காரணமாக உள்ள அந்த மரத்தை நீங்க உற்பத்தி செஞ்சீங்களா, நாங்க உற்பத்தி செஞ்சோமா? சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், ஒரு சோத்து பானையை சமைக்கிறதுக்கு கூட ரப்புடைய குதிரத்து இல்லாம சமைக்கிறதுக்கு இல்லாது. இதனாலதான் ஒவ்வொரு நாளும் இரவு சூரத்துல் வாக்கியா ஓதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களை படிச்சு கொடுத்தாங்க. சையிதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் சூரத்துல் வாக்கியா உதவிப்பான். வெறுமனே வாக்கியாவை ஓதுறதை கொண்டு மட்டும் அந்த ரிஸ்க் இறங்கிறதல்ல, சூரத்துல் வாக்கியாவில அந்த அந்த விஷயம் ஏன் சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, இரவு நேரத்தில் அந்த சூரத்துல் வாக்கியாவை கருத்தை உணர்ந்து ஒரு மனிதன் ஓதும் போது அவட மனதில உண்டாகவே எங்களுக்கு ரிஸ்க்கு தாரது எங்கட கணவனும் எங்கட யாருமோ அல்ல, எங்கட ரிஸ்க்கு தந்திருக்கிறது ரப்பு தான். ஒவ்வொரு நாளும் ஈமானுடைய பாடத்தை சூரத்தில் வாக்கையா கொடுக்கு. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வகையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்தில் பாரி ஒரு பொறுப்பை சுமக்கும் ஒரு பகுதியினராக பெண்களுடைய பகுதி அல்லாக்கி இருக்கிறார். பெண்களுக்கு தேவையான ஆகப்பெரிய சொத்துனான் அல்லாஹ பத்திய ஈமான் உண்டாகும். ஈமான் சீராக இருவன் சொன்னான், அந்த பெண்ணுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது அல்லாஹ சந்தோஷப்படுத்துறது. ஈமான் சீரானா அடுத்த பொறுப்பு இருக்குது, அல்லாஹ சந்தோஷப்படுத்துறது. அல்லாஹ சந்தோஷப்படுத்துறது எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளாந்தம், வாராந்தம், மாதாந்தம், வருடாந்தம் என்னென்ன அமல்களை ஆண்களுக்கு என்றும் பெண்களுக்கு என்றும் கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த அமல்களை செய்வதன் மூலம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தலாம். அதுக்கு பிறகு ரப்புடைய ஹக்குகளுக்கு பின்னால் இருக்கிற மூணாவது பகுதி தான் ஈமான சீராக்கினா. அடுத்தது அல்லாஹுடைய ஹக்குகள் இஸ்லாத்தை சீராக்கினா. மூணாவது பகுதி தான் ஒரு பெண்ணுடைய பொறுப்பு நிர்வாகம் அவருடைய வீட்டுக்குள்ள இருக்கிறது. ஒரு பெண் தான் வீட்டுக்குள்ள நிர்வாகி, அவருக்கு வீட்டுக்கு வெளியில் உள்ள நிர்வாகம் கிடையாது. ஆணுக்கு வெளி நிர்வாகம் இருக்கிறது, உள் நிர்வாகம் இருக்கிறது. ஆண் வீட்டுக்கு வெளியில் இருந்து என்ன ஆபத்து வருகிறது அதையும் கவனிக்கணும், வீட்டுக்குள்ள என்ன ஆபத்து வருகிறது அவர் மேலிடத்திலிருந்து அதை கண்காணிக்கணும். உலகத்தில் அதிகமான பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க இந்த தீனுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை, அது ஒரு கூட்டம் செய்யட்டும், நாங்க இதுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை, நாங்க வந்திருக்கிறது எனக்கு பணம் உழைக்கிறதுக்கும், நல்ல ருசியா சாப்பிடுறதுக்கும், நல்ல அழகா உடுக்கிறதுக்கும், அதே போல அழகான வீடு கட்டுறதுக்கும், அழகான பெருமதியான வாகனங்கள் ஓடுறதுக்கும் எங்களுக்கு இந்த சமூகத்தை இந்த ஒரு பொறுப்பு இல்லை எங்களுக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅயதி. அறிந்து கொள்ளுங்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள், குல்லுக்கும் ரா, ஆண்களும் பொறுப்புள்ளவர்கள், பெண்களும் பொறுப்புள்ளவர்கள். அந்த பெண் ஆவண்ட எழுத்து கூட எழுத தெரியாத ஆளாக இருக்கிறது, அவவும் பொறுப்புதாரிதான். அவருக்கு குர்ஆன் தெரியாமல் இருக்கலாம், அவவும் பொறுப்புதாரிதான். அவ சின்ன வயதுள்ளவளாக இருக்கலாம், குடும்ப பெண்ணாக இருந்தால் அவவும் பொறுப்புதாரிதான். குல்லுக்கும் ராய், அனைவர்களும் பொறுப்பாளிகள். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பொறுப்பை கொடுத்துட்டு அதை கவனிப்பான். எப்படி செய்யறான்? வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅயதிஹி, உங்கள் ஒவ்வொருவர்களிடத்திலும் எப்படி உங்களுடைய நிர்வாகத்தை செஞ்சீங்க, உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பை எப்படி கவனமாக கையாண்டீங்க, ரப்ப அதை கேட்கத்தான் போறான் சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فالرجل راع في بيته وهو مسؤول عن رعيته. ஒரு ஆண் அவருடைய வீட்டின் பொறுப்பாளி, வீட்டுக்கு நிர்வாகம் செய்தவர் ஆம்பளைதான், வீட்டுக்கு நிர்வாகம் செய்த ஆம்பளைதான், எங்களுக்கு தான் பொறுப்பு. ஒவ்வொரு ஆணும் அவருடைய மனைவியில கவனம் செலுத்தணும், ஒவ்வொரு ஆணும் அவருடைய பிள்ளைகள கவனம் செலுத்தணும். அவ்வளவு இருக்கும், அவங்க வெளியில இறங்குறாங்கன்னா எங்க போறாங்க வராங்க, இது எல்லாத்தையும் கவனம் எடுக்கிறது அவருடைய பொறுப்பு தான். வெளியில போய் அவங்க பாவம் செய்யறாங்களா இதை பார்க்கறது அவங்களோட பொறுப்பு தான். நாங்க சொல்லி பார்த்தோம், கேட்கிறான் இல்ல, இப்படி பொறுப்புணர்ச்சி இல்லாத பேச்சு பேசலாது, பொறுப்பு சொல்லித்தான். கண்காணிப்புக்கு கீழே வச்சுக்கணும், ஒவ்வொருவர்களுடைய தன்மைகளை கவனிக்கும், இதுக்கு ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கணும். பணம் உழைக்கிறது மட்டுமல்ல, பணம் உழைக்கிறதுக்கு 8 மணி நேரம் கொடுக்கிறோம். குடும்பத்தை அல்லாஹ் பொறுப்பு தந்திருக்கிறானே, வீட்டுக்கு உள்ளும் வெளியிலும் நடக்கக்கூடிய நலவு தீமைகளை கவனம் செலுத்துன்னு சொல்லிக்கிறானே, இதை எப்படி பார்க்கிற? எனது மனைவி யாரோட தொடர்பாக இருக்கிறா? பெண்களோட பழகிறா? இவ பழகக்கூடிய பெண் எப்படியானவர்? அவர் நல்ல கூட்டாளியா அல்லது மோசமான பழக்கம் உள்ள கூட்டாளியா? இதையும் கவனிக்கிறது கணவன் பொறுப்பு, இதை கவனிக்கிறது கணவன் பொறுப்பு. எனது மகன் வெளியில போறார், என் மகள் வெளியில போறார், குர்ஆன் மதரசான பேர்ல போறா, ஸ்கூல் என்ற பேர்ல போறா, கிளாஸ் என்ற பேர்ல போறா, போற நேரம் எல்லாம் யாரோட இவங்களுக்கு தொடர்பு? இதுக்கும் ஒரு ஆண் ஒவ்வொரு நாளும் நேரம் செலவழிச்சாதான் அந்த கேள்விகள் இருந்து கியாமத்தில் தப்பிடும். அல்லாஹ் அவருடைய பொறுப்பை பற்றி கியாமத்தில் கேட்பார். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, பெண்ணுடைய நிர்வாகம் மட்டுப்படுத்தப்பட்டது, ஒரு பெண்ணுடைய நிர்வாகம் மட்டுப்படுத்தப்பட்டது, அவளுடைய நிர்வாகம் இருக்குது அவளுடைய கணவனின் வீட்டுக்குள்ள, வீட்டுடைய நாலு சிவருக்குள்ளதான் ஒரு பெண்ணிட பொறுப்பு, வெளி நிர்வாகம் கிடையாது. அவளுடைய கவனம் இருக்கணும் நூற்றுக்கு நூறு, நூற்றுக்கு நூறு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, கணவன் தன் கொண்டு வந்த பொருள்கள் இதை எப்படி நான் பாதுகாக்கணும், அமானிதம். அல்லாஹ் எனக்கு தந்துள்ள பிள்ளைகளை நான் எப்படி கவனிக்கிறேன், பிள்ளைகள் ஏதாவது சீராகுவாங்க, பிள்ளைகள் ஏதாவது பழுதடைவாங்க, வீட்டுக்குள்ள இருந்து கண்காணிக்கிறது ஒரு பெண்ணுடைய பொறுப்பு. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ உள்ளுக்கு இருந்து கண்காணிக்க வேண்டிய வேண்டதனால்தான், வீட்டை விட்டு வெளியில போறதாக இருந்தால் மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு கடும் நிபந்தனை போட்டிக்கு. அவ உள்ள இருந்து பிள்ளைகளை பார்க்க வேண்டியவன். இவ வெளியில சுத்த ஆரம்பிச்சா உள்ளுக்கு இருக்கிற பிள்ளைகளோட நிர்வாகத்தை யார் செய்யறது? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்ஹா, ஒரு பெண் அவளுடைய கணவன் வீட்டுக்குள்ளே உள்ள பொறுப்புதாரி, அவளுடைய பொறுப்பை எப்படி செய்தால் கயாமத்தில் இதை பத்தி கேள்வி இருக்கிறான். அவளுக்கு நினைச்சோட வெளியில போயிடாதே. ஆண்கள் நினைச்சா வெளியில போகலாம், அவங்க வெளி நிர்வாகத்தை பார்க்கணும், உள் நிர்வாகத்தை மேலோட்டமா பார்க்கணும். பெண்ணுக்கு நினைச்சோட வெளியில போயிடாது, மாப்பிள்ளையின அனுமதி எடுத்து தான் போகணும், கணவன் அனுமதி எடுத்து தான் போகணும். அவ உள்ளுக்கு இருந்தா தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தரபியர். அவ வெளியில சுத்த ஆரம்பிச்சா பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாயிடும். அவட வாழ்க்கையும் சீராக இருந்தா தான் பிள்ளைகள் சீராகுவா, அவட வாழ்க்கை சீராக இல்ல பிள்ளைகள் நாசமாகுவா. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தாயுடைய கையில் இருக்கும். சென்ற வாரம் எல்லாரும் உலுஹியா கொடுத்தோம். உலுஹியா, உலுஹியா ஒரு முக்கியமான சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து 9 வருஷம் உலுஹியா கொடுத்தார். 9 வருஷம் ரசூலுல்லாஹ் உலுஹியா கொடுத்தார். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலுஹியாவை வலியுறுத்தினாங்க, யாருக்கு உலுஹியா கொடுக்க வசதி இருந்தும் கொடுக்கலையோ எங்களோட பெருநாள் சொல்ல வரவானோம். அவர் எங்களோட பெருநாள் தோட வார அளவுக்கு தகுதியுள்ளவர் அல்ல. இந்த உலஹியா எங்களுக்கு தந்த பாடம் என்ன? வெறுமனே ஒரு மிருகத்தை அறுத்து அதோட மாமிசத்தை ருசிக்கிறதா? இதான் உலஹியார நோக்கம். இதுக்காக உபயோகிக்கப்பட்டீங்க. உலஹியாவுடைய நோக்கம் அதல்ல. ஒவ்வொரு வீட்டிலையும் கொடுக்கப்படுகிற உலஹியா அந்த வீட்டில் உள்ள தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்குது. என்ன பாடம்? பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறதுல எவ்வளவு முன்மாதிரியாக இருக்கணும், அதிலேயும் விசேடமாக ஒரு தாயுடைய முன்மாதிரி. தாய் தன்னுடைய வாழ்க்கையை சீராக்கி அல்லாஹ்வுடைய விஷயங்களில் பொறுமையாக இருந்து தீன்தாரியாக வாழ்ந்து ஹலால மட்டும் எடுத்து ஹராத்தை கைவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தா, பொறுமையோடு வாழ்ந்தா, பணிவோடு வாழ்ந்தா, அகம்பாவத்தை கைவிட்டா, பொய் வேசுரத்தை கைவிட்டா, ரப்புல் இஸ்ஸத் அவளை போல பிள்ளை உருவாக்குவான். உலஹியா தரக்கூடிய பாடம் அதுதான். உலகத்தில் பல பேரும் குழந்தை வளர்த்தாங்க, பல பேரும் பிள்ளை வளர்த்தாங்க. அல்லாஹ் பிள்ளை வளர்ப்பை பத்தி குறிப்பிட்ட சிலருடைய சரித்திரங்களை குர்ஆன் சொல்லிக்கிறான். எங்களுக்கு படிப்பினைக்காக தான். அதுல ஒருத்தர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தர் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தர் தான் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். புள்ள எப்படி வளர்த்தன சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். எப்பவுமே நீங்க பாருங்க, தாயும் தந்தையும் சீராகுவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கீழுள்ள வரக்கூடிய பரம்பரை எல்லாம் பாதுகாப்பான். பிள்ளைகள் சீராகிறத கொண்டே தகப்பனிடத்தில் சீராக்க வாரது குறைவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியானத்தால வாப்ப நபியாகிறல்ல, அவருக்கு தீன் புகழ. சில நேரம் உண்டாகலாம், ஆனால் தாயும் தகப்பனும் அவர்களுடைய ரூட்டை திருப்பி நூற்றுக்கு நூறு அல்லாஹும் ரசூலும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க ஆரம்பிப்பார்கள் என்றார். அவர்களில் இருந்து துவங்கும் அந்த பரம்பரை, குறைந்தது ஏழு பரம்பரைகள் அந்த தீனுடைய நறுமணத்தை அனுபவிப்பார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறார், ஹதீஸுல் குதுசியை பதிவு செய்கிறார். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே சொல்றார், ஆதமுடைய மகனே, நீ ஏராளமான நன்மைகளை செய்கிறாய். ஆதமுடைய மகனே, நீ ஏராளமான நன்மைகளை செய்கிறாய். இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு பிடித்ததுதான். அதுல சில நன்மைகள் இருக்குது. நீ தியாகத்தோட, யாரும் முன்வராத நேரத்தில், கடினமான நேரத்தில், எல்லாரும் பின்வாங்கி எங்களுக்கு ஏலாதன்னு ஒதுங்குற நேரத்தில் நீ தியாக உணர்வோடு செய்யக்கூடிய சில அமல்கள். இந்த அமல்கள் இந்த கபூலியத்தில் பட்டுச்சுன்னு சொன்னா உன் வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தை உண்டாக்குவன். பரக்கத் போதுமண்டி நீ நினைப்பாய், அந்த அளவுக்கு தருவன். லா நிஹாயத்தில் அந்த பரக்கத்துக்கு தொங்கலே இருக்காது, அப்படி தருவான். நீ அந்த தியாகத்தை செய்யும் போது உன்ன உள்ளம் கண்ணீர் வடிச்சிருக்கும். நீ அழுதுகிட்டு தான் செஞ்சிருப்பா, யாரும் எனக்கு உதவிக்கு வரலையே, யாரும் இந்த நாட்டில் இப்படி இல்லையே, யாருமே இப்படி செய்ய வராங்க இல்லையே, நீ அழுதுகிட்டு தான் செஞ்சிருப்பாய். உன் பரம்பரையை ரப்பு சிரிக்க வைப்பான், உன் பரம்பரையை சிரிக்க வைப்பான். இது போல ஆதமுடைய மகனே, நீ ஏராளமான பாவங்களையும் செய்றாய். மனிதனா பாவம் நடக்கும், இதுல சில பாவங்கள் இருக்குது, சில நேரங்களில் செய்யப்படுற பாவம் இருக்குது, சில சந்தர்ப்பங்களில் பேசுற பேச்சுகள் இருக்குது, சில சந்தர்ப்பங்கள் நீ நடந்து கொள்ள விதம் இருக்குது. அல்லாவுக்கு எந்த நேரமும் எல்லா பாவத்தோடையும் ஒரே மாதிரி கோபம் வரல. அந்த நேரங்களில் நீ செய்த பாவங்கள் எனக்கு கோபத்தை உண்டாக்குமெண்டா, உன்னோட வாழ்க்கையில் ஒரு முசீபத்தை உண்டாக்குவன், உன்னோட ஏழு பரம்பரைகளை தாக்கும். இலல் வலதி சாபியா, ஏழு பரம்பரைகளை தாக்கும். அவருடைய அந்த செயல்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு கடும் கோபம் வரல. அவருக்கு கடுமையான கோபம் வந்து எப்ப தெரியுமா, உஹத் யுத்தத்தில் ஒரு கல் ஒன்று எடுத்து ரசூலுல்லாஹ் முகத்துக்கு எரிய ரசூலுல்லாஹ் பல் உடைஞ்சிச்சு. இது ரப்புக்கு ஆக கோபத்தை உண்டாகிச்சு. இப்னு அல்-கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறான், உத்பத் இப்னு அபி வக்காஸ் இந்த செயலால கோபம் அடைஞ்ச அல்லாஹ் அவருடைய பரம்பரையில என்ன என்ன ஒரு ஆபத்தை, ஒரு ஒரு கவலையான நிலைமை ஏற்படுத்தினான்டா, அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளோட பிள்ளைகள் எல்லாம் பிறந்து பருவ வயது அடையும் போது ரசூலுல்லாஹ் எந்த பல்லு உடைச்சாரோ அந்த பல்லு உடப்பட்டு தானே பருவ வயது அடைவான். பரம்பரை தாக்கம் எங்களுக்கு அது சின்ன பாவமா தான், ஆனால் அதை செஞ்ச இடம் பில, சின்ன பேச்சு தான், பேசின நேரம் பில, சின்ன ஒரு பார்வையா தான் இருக்கும், அந்த பார்வை பார்த்த இடம் பில, ரப்பட கோபத்தை உண்டாக்கும். இதனால அறிஞர்கள் எழுதுறாங்க, பெற்றோர்கள் இந்த உலகத்தில் என்ன முயற்சி செய்யறாங்கன்னா, பிள்ளைகளுக்கு தகமைகளை கொடுக்க முயற்சிக்கிறான். அதுதான் ஸ்கூல் வழிய போறது, தகமை உண்டாக்க. மகனை டாக்டர் ஆக்கிடணும், மகனை இன்ஜினியர் ஆக்கிறோம், மகனை பெரிய யூனிவர்சிட்டியில பெரிய லெவல் ஆகி அவர் ஒரு விஞ்ஞானியாக மாத்திரும், மணமக்க மகனை ஹாபில் ஆக்கிறோம், மகனை ஆலிம் ஆக்கிறோம், மகனை காரி ஆக்கிறோம், மகனை முஹத்தீஸ் ஆக்கிறோம். இதெல்லாம் தகமைகள். தகமை உள்ளவர்களை எல்லாம் அல்லாஹ் அவருடைய பணிக்காக பாவிக்கிறது இல்ல, தகமையை கொடுக்கிறதுக்காக பாவிக்கிறல்ல. ரப்பு யார கபூல் செய்யறானோ, கபூல் செஞ்சா அவர் அறவே ஒரு எழுத்து பணிக்காத ஆளாக இருந்தாலும் தகமையை கொடுத்து அவர்கிட்ட வேலை வாங்குவார். தகமைக்கு ரப்பு தான் தெரிவு செய்யும். இதனால பாருங்க, சில பிள்ளைகள் பெரும் திறமையோடு படிப்பான், படிச்சு முடிஞ்ச பிறகு சமுதாயத்துக்கு 5% லாபம் இல்லை. 3 மாதத்தில் குர்ஆன் பாடமாக்கிறார், வகுப்பில் மதரசாவில் 8 வருஷமும் இன்னைக்கு பார்த்தா அவர் ஒரு முஸ்லீம் சொல்றது வெக்கமான நிலைமையில் பாரு. தகமை இருந்துச்சு, கபூலியத் கிடைக்கல. கபூலியத் என்பது ஓதுறத்தால் வராது, கபூலியத் என்பது படிக்கிறதால் வராது, ஓதுற மதரசாவால் வராது, படிக்கிற ஸ்கூலை பார்த்து வராது. பெற்றோர்களுடைய கண்ணீரோட அழுகையோட பேணுதலோட அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டிருந்தால் அந்த தியாகங்கள் தான் பிள்ளைகளை கபூலியத்துண்டாக்கும். ரப்பு ஒரு மனிதனை கபூல் செய்யறதுக்கு நிபந்தனையாக வச்சிருக்கிறது அவர் ஓதி இருக்கணும் என்றதல்ல, அவர் முஃப்தியாகணும் என்றதல்ல, அவர் டாக்டர் ஆகணும் என்றதல்ல. அல்லாஹ்வோட பயம் இருந்தா கபூலியத்துக்கு இருக்குமா. இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகி, முத்தகிங்களிடம் இருந்துதான் ரப்பு கபூல் செய்வான். இது போல பார்க்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 பொம்பளை 2 மனைமார்கள். ஒரு பெண் கணவனுடைய வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தவர், கணவனை உள்ளாலையும் புறத்தாலையும் நேசித்தவர், அடுத்தவன் வெளியால நேசித்தா உள்ளால கணவனை வெறுத்தார், கணவன் கொண்டு வந்த தீனுக்கு அவ அட்டாக், மாப்பிள்ளையில பேச்ச கேட்கிறதில்ல, கணவன் தீன் என்று எதை சொல்றோ இவக்கு கசப்பு. எங்கட பெண்களுக்கு தேவையில்லாம வெளியில போகாதீங்கன்னு சொன்னா எவ்வளவு கசக்கு, வெளியில போகாதீங்கன்னா எவ்வளவு கசக்கு, சில பெண்களுக்கு தொழுங்கன்னா எவ்வளவு கசக்கு, சில பெண்களுக்கு ஒழுக்கமாக இருங்கன்னா எவ்வளவு கசக்கு, இது போல அவளுக்கும் கசக்கு. ஒரு மனிதன் தீன சொல்லும் போதே கசப்பு வருகிறதா, கசப்பு வருகிறதா, அவளுக்கு பிடிவாதம் இருக்குதுன்னு அர்த்தம், பிடிவாதம் இருக்குன்னு அர்த்தம். பிடிவாதம் உள்ளவங்களுக்கு தான் நலவு சொல்லும் போது ஏற்காது, அவங்களோட உள்ளம் அதை ரிஜெக்ட் பண்ணும். நல்லது கேட்கும் போது மனது சொல்லும், சொல்றாங்கதான் இதெல்லாம் எப்படி செய்யற, உங்களோட உள்ளம் அதை ரிஜெக்ட் பண்ணுதுன்னா உங்களிட பிடிவாதம் இருக்குது. பிடிவாதம் சும்மா வரல, பிடிவாதம் வாரது தக்கப்பூர் இருந்தா, தன்னை பெரியாள் என்று நினைச்சா பிடிவாதம் வரும். பிடிவாதம் இருந்தால், தக்கப்பூர் இருந்தால், தற்பெருமை இருந்தால் பிடிவாதம் வரும். பிடிவாதம் உள்ளவர்களுக்கு உண்மையை சொல்லும் போது ஏற்கிற மனம் வராது. இது நான் சொன்ன கருத்தல்ல, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருஷம் ஒரு சமூகத்தோட இருந்து அவர்களின் மீது ஆளுமை செலுத்தினதுக்கு புறகெடுத்த முடிவு. அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தாவத், ஆனால் அவனோட பேச்சை கேட்டது 83 பேர் தான். 950 வருஷம் வாழ்க்கை அழிச்சுட்டாங்க, பேச்சை கேட்டது 83 பேர் தான். அதுல நூஹ் அதுக்கு காரணம் சொன்னான், இவங்க எல்லாரும் என்ன பேச்சை கேட்காம இருக்க காரணம் பிடிவாதமும் பெருமை மிக்குது, பிடிவாதம் இருக்குது பெருமை மிக்குது. இது ரெண்டுமே ஹக்க சொல்லும் போது அப்ப ரிஜெக்ட் பண்ணிடும். நூஹ் நபியின் மனைவிக்கு அந்த ஹால் தான், கணவன் சொல்லும் போதெல்லாம் மனதால நிராகரிச்சது மட்டுமல்ல, நாவால பகிரங்கமா எதிர்ப்பு தெரிவிச்சான். அவளுக்கு தான் பிள்ளையும் கிடைச்சது, அவளோட பாசறையில தான் அந்த புள்ள வளர்ந்து. கணவனுக்கு வெளியில சோழிகள் இருக்குது, இருபத்தி நாலு வருஷம் வீட்டுக்குள் இருக்கிறார், அவருக்கு தொழில் இருக்குது, அவருக்குள்ள பணி இருக்குது, கணவர் வெளியில தாவத்துடைய பணியில் இருக்கிறார், நபிக்குரிய வேலையோடு செஞ்சு கொண்டிருக்கிறார், வீட்டில் உள்ள தாயுடைய சுகபத், அவளுடைய கண்காணிப்பு, அவளை பார்த்து பார்த்து அவளுடைய பேச்சை காதால கேட்டு கேட்டு அவளுடைய உறங்கி அவளுடைய சேர்ந்திருந்து அவளுடைய பாலை குடிச்சு வளர்ந்த மகனுக்கும் அதே பெருமையும் அகம்பாவும் வந்துட்டு. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஹஜ்ரத் நூஹுக்கு சொன்னான், கடலோ ஆறோ இல்லாத ஊர்ல கப்பல் கட்ட சொன்னான். மக்கள் சிரிச்சா, இந்த காலம்னா கண்டெய்னர்ல இதுல ஏத்திட்டு போலாம், அப்ப இதுல கொண்டு போற வஸ்னஇல் ஃபுல்க பிஅய்னினா, நீங்க கப்பலை கட்டுங்க. நாங்க ஹஜ்ரத் நூஹு கப்பல் இருக்கிறாங்க, மக்களும் கப்பல் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? ஈமான்தாரிகள் 83 பேர். மகன் அந்த வழியால போறான், ஆனா ஆனேரான் இல்ல, ஆனேரான் இல்ல. என்னவாக இருந்தாலும் வாப்பா, வாப்புக்கு இரக்கம் வந்தவர் சொன்னாரு, யா புனை இரக்கமானா, இரக்கமாக தான் மகன் அணுகினார், இரக்கம் உள்ள மகனே இந்த கப்பல் நிகழோட இருக்கு. வலா தக்கும் மால் காபிரி, காபிர்களோட சேர்ந்து நீ நாசமா பேசுறாரு, கெட்டவனோட சேர்ந்தா கெட்டவனா தான் போவாய். பாப்பட அட்வைஸ், வலா தக்கும் மால் காபிரி, காபிர்களோட சேராது. அந்த மகனுக்கும் உம்மட குளம் வந்துட்டு எதிர்த்து பேசுற தன்மை, வாதம் புதிய தன்மை. அவன் சொன்னா வெள்ளமா வரப்போகுது, உங்களோட கப்பல் இருந்து நாகரோடு நான் மலையிலேறி தப்புவோம், தண்ணியில் இருந்த பாதுகாக்கிற மலைக்கு மேல் நான் ஆறுவேன். நூஹ் நபி விளங்கப்படுத்தினாங்க, வெள்ளம் ரெண்டு வகை, ஒன்று வெள்ளமாக வாரது, இதுல போட்ல ஏறி எதுல ஏறி இல்லை தப்பிடலாம், இன்னொன்று வெள்ளத்தின் வடிவில் அல்லாஹுடைய அதாபம் வாரது, அதாபாக வெள்ளம் வந்துச்சா நீ எங்க இருந்தாலும் அது பிடிக்கும். அல்லாவோட அதாபில் இருந்து எவனுக்கும் பாதுகாக்கிறார், இல்லாம ரஹீம், அல்லாஹ் இறக்கப்பட்டவர்களை தவிர யாரும் பாதுகாக்கப்பட மாட்டான். வாப்போட ஆர்குமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறான், விவாதம் புரிஞ்சு கொண்டிருக்கிறான், ஒரு அலை வந்து அவனை இழுத்துட்டு போகுது. வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முஹ்ரகீன், அவனும் காபிர்களை போல அப்படி மூழ்கடிக்கப்பட்டான். என்னவாக இருந்தாலும் ஒரு தகப்பன் பார்த்துக் கொண்டிருக்க அவருடைய ரத்தத்தில் உருவான அந்த மகன் இழுத்து செல்லப்படும் காட்சியை கண்டா அழுது புரண்டார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா ரப் இன்னபி நீ மின் அஹ்லி, இந்த மகன் இந்த குடும்பம் அவனை நீ பாதுகாத்த இந்த மானத்தை பாதுகாக்க. ரப் என்ன தெரியுமா சொன்னான், கால யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நூஹே நீங்க அவர மகன் என்று நினைக்கலும் நாங்க அவனை உங்களோட குடும்ப பட்டியல சேர்த்தல, எங்கட பார்வையில் அவன் நபீர மகன் அல்ல, ஏ சாலிஹான அமல் இல்லாதவன் எப்படி நபீர மகனாக, அவர் உம்மட மகன், வாப்பட மகன் அல்ல உம்மட மகன், உம்மட குணம் அவன் வந்துச்சு, பிடிவாதமும் அகம்பாவும். இதுக்கு மறுபுறம் பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரும் பிள்ளை வளர்த்தார், ஹஜ்ரத் இப்ராஹிம் வளர்த்தார், அவரும் மாஷா அல்லாஹ் தியாகத்தோட கஷ்டத்தோட வளர்த்தார், அவர் எப்படியோ அதுக்கு ஒத்து போற மனைவி, அவர் 100% தியாகம் வேண்டாம், மனைவியும் 100% தியாகம், எந்த ஒரு பாரத்தையும் தீனுக்கு பொறுக்க தயார், தீன் என்றால் சந்தோஷமா பாடம் எடுப்பா, சந்தோஷமா கபூல் செய்வா, பிள்ளைய கண்ணும் கருத்துமா பாதுகாத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நூஹ் நபி பேசினது போல இரக்கமா மகனை பேசி சொன்னாங்க, இறக்கம் உள்ள மகனே உங்களை அறுக்கிறது போல ஒரு கனவு கண்டு, உங்களை அறுக்கிறாப்புல ஒரு கனவு கண்டு, உங்களோட யோசனை எப்படி, பயான் கூட பண்ணல, நீ கழுத்தை கொடுத்தா சுவர்க்கம் போவா, கழுத்தை கொடுக்கல அல்லாஹ் கோபிச்சிருவான் அப்படி சொல்லவும் இல்லை, கனவு ஒன்று கண்ட ஒன்று யோசனை என்ன. 13 வயதுதான், மகன் என்ன சொன்னார் பதில் பாருங்க, ஒரு தாயிடத்தில் இருக்கிற பணிவான பேச்சு மகனிட்ட உண்டாகுது, அந்த சுகபத், அந்த மாஹோல், அந்த சூழல் பிள்ளைகிட்ட மாற்றத்து உண்டாகுது, அவன் சொல்லல அருகவாப்பா கழுத்தை கொடுக்கிறேன். அப்படி அகம்பாவத்தோட பேசல. அவர் சொன்னார், தகப்பனே ரப்பால எது ஏவப்பட்டுச்சோ அதை செய்யுங்க. அணுகுன்னு சொல்லல, அல்லாவோட கட்டளை ஏதோ அதை செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரி, அல்லாஹ் நாடினா இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாளியாக இருக்கிறத காண்பிக்க. அல்லாஹ் நாடினாதான் பொறுமையாளி இருப்பாராம். எவ்வளவு பணிவான பேச்சு இது, அந்த தாயினத்தில் உருவான பணிவு, அவரிடத்தில் இருந்த ஒருக்கம், அடக்கி வாசிக்கிற தன்மை, பணிஞ்சு போற தன்மை. ஹஜரத் இப்ராஹிமுடைய கத்தியிலேயோ இஸ்மாயில் ரத்தத்திலேயோ அல்லாவுக்கு தேவையில்லை. ரெண்டு பேரும் அறுக்கிற காட்சியை பார்க்க வானுலகில் உள்ள மலக்குகள் அழுதா சொன்னத்தை செய்யறாரு பார்த்தா. பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார், வனதைனாஹு ஐயா இப்ராஹிம், நாங்க கூப்பிட்டோம் இப்ராஹிம், நீங்க இதுவரைக்கும் செய்றீங்களான்னு பார்த்தோம். அறுக்க விடுறது எங்க நோக்கம் இல்ல, எங்கட பேச்சு பெருசா உங்களோட மகன் பெருசா, எங்கட பேச்சு பெருசா உங்களோட மகன் பெருசா, எங்கட பேச்ச மதிச்சீங்க மகனை விட, காட்டின கனவை உண்மைப்படுத்தினீங்க, அது சந்தர்ப்பர் ஐயா. மிக பலமான சோதனை. உலகத்தில பரீட்சை கேள்வி எடுக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நாங்க லேசா தான் கேள்வி எடுத்தோம், அப்படித்தானே கேள்வி எடுத்தவங்க சொல்றாங்க, ரொம்ப லேசா கேள்வி எடுத்தோம். எழுதினவங்க இல்ல சொல்றாங்க, கஷ்டமா எழுதினவங்க, எடுத்தவங்க லேசங்கிறாங்க, எழுதினவங்க கஷ்டம்ன்றாங்க. இது சோதனை எடுத்த ரப்பே சொல்றாங்க, இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இதெந்தா ஒரு தெளிவான சோதனை தான். இப்ராஹிம் நபியை சோதிச்சது தெளிவான சோதனை தான். அதுதான் உதவியா. ஒரு தாயுடைய பொறுப்பு என்ன தெரியுமா, தாய்க்கு தொழில் செய்யறதுக்கு அனுமதி இல்ல, அவ இருக்க வேண்டியது வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்கொண்டு. மார்க்கம் எப்பொழுது தொழில் செய்ய அனுமதி கொடுக்குதுண்டா, இவக்கு சம்பாதிச்சு கொடுக்க கணவன் இல்ல, அல்லது பொறுப்பான ஒரு தகப்பன் இல்ல, அல்லது பொறுப்பாக மகன் இல்ல. இப்படி ஒரு கட்டத்தில்தான் ஷரியத் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை பேணி ஆண்களோட தனித்திருந்து வேலை செய்யாம மிக கௌரவமாக வேலை செய்யறான். துறந்து கொடுக்கல, விரும்பின நேரில் தொழில போங்க. அப்படி இக்கட்டான பெண்களுக்கு மட்டும்தான் மார்க்கம் அனுமதிக்கும். மற்ற நேரம் எல்லாம் உங்களோட மஸ்கூலியா, உங்களுடைய பொறுப்பு என்னண்டா, பிள்ளைகளை இருந்து நீங்க பாக்குறதா, இதுக்குதான் உங்களுக்கு சுவர்க்கம். நீங்க காலுக்கு கீழே வச்சு அந்த பிள்ளைக்கு பின்னாலே திரும்பி சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட பெற்றோர்களுடைய காலுக்கு கீழே சுவர்க்கம் இருக்குது. விஷயம் உம்மமான சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சுவனம் தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழே இருக்குது. ஏ உங்களை வளர்க்கறதுக்கு அவ்வளவு பாடுபட்டீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேக்குறார், மன் அஹக்கு பி சுஹ்பதி யா ரசூலுல்லாஹ், நான் தோழமை கொள்றது எனக்கு தகுதியுள்ளவர் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னா உம்முக், உண்ட உம்மதான், சுஹபத் இருக்கோன்னு உம்முடுதான், அதுக்கு பிறகு உம்மதான், அதுக்கு பிறகு உம்மதான், நாலாவது முறை சொன்னாங்க சும்மா அபூக். ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை 100% என்றால் 75% தாயுடைய பங்களிப்பு இருக்கும், 25% தகப்பண்ட பொறுப்பு. ஒரு பொருளை பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கிறோம், அந்த பொருளை கொண்டு என் புள்ள சந்தோஷம் அடைவாரே, இப்படி இருக்கப்படாது. இந்த பொருளை கொடுக்கிறதால் என்னுடைய பிள்ளையிட மனதில என்ன மாற்றம் உண்டாகும்? இன்னைக்கு பொதுவாக உலகத்தில் பிள்ளைகள் கையில போனை கொடுத்துருவாங்க, போன் பாவிக்க கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்கூல் போறார், தனிய போறார், அந்த நேரம் ஒரு மெசேஜ கொடுக்கிறதுக்கு அது வேற விஷயம். கொடுக்குறீங்க, வந்தோடனே போன் எடுத்துறீங்க. சிலர் 10 வயது மகனுக்கு சொந்த போன், நல்ல ஞாபகம் வைங்க, பிள்ளைகளுடைய கையில போன் கொடுக்கிறதே கூறிய கத்திய கையில கொடுக்கிறது போல. கத்தியில லாப நஷ்டத்தை விளங்காத ஒருத்தன் கையில கத்தியை கொடுத்து என்ன செய்வான்? குத்தி கொள்வான். நாளைக்கு இயேசுவாங்க கத்தியை கொடுத்தவனுதான், இந்த பிள்ளைகளை கத்தியை கொடுப்பாரா? இது போலதான் அவங்கள கையில போன் கொடுக்கிறது. எப்போ ஒரு மனிதன் இந்த போனில் இருக்கிற லாப நஷ்டங்கள் இதை உணர்வானோ அது வரைக்கும் அவர்கள் கையில கொடுக்கப்படாது. அதுக்கு பிறகுதான் கொடுக்கும். அவ்வளவு ஆபத்து. வீட்டுடைய சூழலுக்கு ஜவாப் சொல்ல வேண்டிய தாய்மார்தான். உணவு சமைக்கிறோம், இந்த உணவு ஹலாலா ஹராமா இதை பார்க்கிற பொறுப்பும் அந்த உண்மையான பொறுப்பு தான். கண்ணை பொத்திட்டு கொடுக்கலாது, மாப்பிள்ளை கொண்டு வந்து தந்தாரேன்னு சமைக்கிறது கேளாது. ஹலால் ஹராம் பார்க்கிற மாபெரிய பொறுப்பை அல்லாஹ் பெண்களுடைய கையில் கொடுத்திருக்கிறார். அவங்க தான் அதுக்கு ஜவாபு சொல்லணும். இதனால நான் சஹாபா பெண்களை பற்றி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறான், கணவன்மார்கள் காலையில தொழிலுக்கு போற நேரம், கணவன்மார்கள் காலையில தொழிலுக்கு போற நேரம் சில பெண்கள் இருந்தாங்க, கணவன்மார்களுக்கு வசியத்து சொல்லி அனுப்புவான். சொல்லுவாங்க, இத்தகில்லாஹ ஃபீனா, நீங்க தயாராகி காலையிலே தொழிலுக்கு போறீங்க, எதுக்கு? எங்களுக்கு சாப்பிட தரணும், எங்களுக்கு குடிக்க தரணும், எங்களுக்கு உடுப்பு தரணும், எங்களை நல்ல வீட்டில் வாழ வைக்கணும், எங்களுக்கு நகைகள் வாங்கணும், எங்களை பிள்ளைகள திருமணத்தை நடத்தணும், எங்களை வாகனத்தில் கூட்டிட்டு போகணும், எங்களுக்கு இந்த காத்துகளை சுவாசிக்க வைக்கணும், இதுக்கெல்லாம் பணம் கேட்டதா நீங்க தொழிலுக்கு போறீங்க? எடுக்கிற பணத்தில் அல்லாஹ்வை பயந்து போங்க. பொறுப்புணர்ச்சியை விளங்கின தாய்மார்கள் சொல்லுவாங்க, வலா துத்இமூனல் ஹராம், எங்களுக்கு ஹராத்தம் ஒன்று கொண்டு வந்து தின்ன தருவான், ஹராத்த தின்ன தந்துருவான். சொல்லுவாங்க, நாங்க உலகத்தில் நீங்க ஹலாலாக கொஞ்சம் தேடிக்கொண்டு வந்தா சாதாரண சாப்பாட்டை பொருந்திக் கொள்வோம், சாதாரண உடையை உடுப்போம், சாதாரண வீட்டில் இருப்போம், பெரியது சாப்பிட்டு பெரியதை உடுத்து பெரிய வீட்டில் வாழ்ந்து நரகத்துக்கு எங்க உடம்பு போட நாங்க தயாரில்லை. இப்படி ஒரு ஒரு புத்திமதியை சொல்லி அனுப்பினா அந்த கணவன் எவ்வளவு கோணமாய்ப்பார். எப்போ நல்ல ஞாபகம் வைங்க, எப்பவும் எங்களை பிள்ளைகளை அனுப்பும் போது தீனுடைய சூழலுக்கு மட்டும்தான் அனுப்பணும். கோடி கிடைத்தாலும் தீனுக்கு மாற்றமான சூழல் கிடப்பக்கூடாது. மதீனாவில் இருந்தாங்க மிகப்பெரிய அறிஞர் சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவரை சையீது தாபியீன், தாபியீன்களுடைய தலைவர் என்று சொல்லுவார். இவர் பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் திருமணம் செஞ்சது, வசதியான. இவருக்கு மகள் இருந்தார், அழகான ஒரு பிள்ளை. இந்த மகளுடைய அழகையும் அவளுடைய அறிவாற்றலையும் கேள்விப்பட்டு கலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவருடைய மகன் வலீத் இப்னு அப்துல் மலிக்கு கல்யாணம் பேசி அனுப்பினார். சயீத் இப்னு முஸய்யப் மகள் 1000 தங்க காசி மகர்தாரன்னு சொன்னார். 1000 தங்க காசி, 11 தங்க காசி இருந்தாலே 20 தங்க காசி இருந்தா ஜகாத்து கடமை. 11 ஹோல், 1000 தங்க காசிக்கு எத்தனை ஹோல்? எத்தனை லட்சத்துடைய தங்கம்? சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே அடியாக மறுத்தான், தேவையில்லை தரமாட்டேன். அரச பரம்பரையை மருமகளாக எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு பணம், எவ்வளவு செல்வம், தரமாட்டேன். அவரோட வகுப்பில் ஓதிக்கொண்டிருக்கிற ஒரு மாணவனை 4 நாளா காணல, 4 நாள் வந்திருக்கிறார். தனியே கூப்பிட்டு கேட்டார், ஏன் வரல? அவர் சொன்னார், என் மனைவிக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் கேள்விப்பட்டு போனேன், அவ வஃபாத் ஆயிட்டா, ஜனாஜா அடக்கம் செய்த வேலைகள் இருந்து இன்னைதான் வந்த. சைதி சொன்னா, எங்களுக்கு அறிவிச்சுக்கலாமே, நீங்க கடும் தீனுடைய பணியில் இருக்கிறீங்க, நாங்க சொல்லல. சொன்னாங்க, சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீ இன்னொரு கல்யாணம் முடிக்கலையா? சொன்னார், எனக்கு ஏன் பொன் தர போறான்? இருக்கிறது 4 வெள்ளி காசு, தங்கம் இல்ல, 4 திருகம், எனக்கு யார் பொன் தருவான்? சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உன்ன மனைவி இல்லாம தனியே இருக்க நான் விட தயாரில்லை, என் மகளை உனக்கு முடிச்சுட்டா. அகினே நிக்காக நடந்துச்சு, நாலு திருகத்து மகர். இன்னமும் வலிமாவுக்கு திகதி இல்லை. அவர் அன்று நோன்பு பிடிச்சிருக்கிற நாள், இஃப்தாருக்கு வீட்டுக்கு போயிருக்கிறார். அடுத்த வீட்டிலிருந்து ரொட்டியும் எண்ணெயும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். வெளிம விளக்கொண்டு பத்த வச்சு துவாவில் இருக்கிறார். யாரோ வந்து கதவை தட்டினா, கதவோரத்தில் வைத்திருந்து கேட்டார், யார்? சயீது வந்திருக்கிறேன். சயீது பின் முசையப் விட்டு மற்ற சயீதுகளை வச்சு எந்த சயீது வந்திருப்பார்? சயீது பின் முசையப் வந்திருக்கிறேன். நிக்காக ரத்து செய்ய வந்தாரோ, நிக்காக தள்ளுபடி செய்ய வந்தாரோ, இவருக்கே சொல்ல வைக்கும். சயீது பின் முசையப் அவருடைய மகளை எனக்கு முடிஞ்சு தந்தாரே என்று இவரு கூட்டில் போய் சொல்ல வைக்கும். மக்கள் நம்ப மாட்டான். அடே, ராஜா கேட்ட பொண்ண அவருக்கு கொடுக்காம இவன முடிச்சு கொடுப்பாரா? நாலு திருகம் உள்ளவனுக்கு, ஏழைக்கு, அதுவும் ஒரு பொம்பளை மூத்தவனுக்கு. கதவு திறந்தா சயீது பின் முசையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறான். ஏ, நீங்க வர சொன்னா நான் வந்து இப்படினார். இல்ல, இன்று பகலே என்ற மகள் உங்களுக்கு மனைவி ஆகிட்டான். ஒரு இரவு கூட அவள் இல்லாம வாழ்றத நான் விரும்பல. இதோ மணப்பெண் தயாராக இருக்கிறார் ஒப்படைச்சிட்டு போயிட்டார். பிற்காலத்தில் கேட்டாங்க ஒரு மனிதர், அரசன் அவரோட மகனுக்கு உங்களோட மகளை நிக்காக பேசின நேரம் நீங்க கொடுக்கல, உங்களோட வகுப்பில் உள்ள ஒரு ஏழை மாணவன், அதுவும் மனைவியை இழந்த ஒரு மாணவனுக்கு கொடுத்தீங்களே, என்ன காரணம் சொன்னாரு? நான் யோசனை பண்ணி பார்த்தேன், மகளை நான் வலீது பின் அப்துல் மலிக்கு நிக்காக முடிச்சு கொடுக்க, அவங்க இவரை கூட்டிட்டு போயிடுவான். இவ வைத்து அங்குள்ள மாளிகையில வாழுவான், பஞ்சு மெத்தைகள் தூங்குவான். போன உடனே முதல் நாளே இவள் தஹஜ்ஜுத்துக்கு எழும்பாம இருப்பான். நான் இவ்வளவு நாளும் இவளுக்கு ஹலால கொடுத்து வளர்த்த, இவளுக்கு கொடுத்தது குரான, இவளுக்கு கொடுத்தது தீன, இவளவெல்லாம் கொடுத்துட்டு மகளை அல்லாஹ் ஒரு அமானிதமாக தந்திருக்கிறான். தீன பறி கொடுக்கிற ஒரு மாகோலுக்கு அனுப்ப நான் தயார் இல்லை. கோடி கிடைக்கிறத விட இந்த மகள் தஹஜ்ஜு தொழுகிற ஒரு வீட்டில் மருமகளாக போறது எனக்கு சிறந்தது. பிள்ளைகள் அமானிதம் உணர்ந்த பெற்றோர்கள். ஆக தாய்மார்களே, சகோதரிகளே, தாய்மார்களுக்கு தான் இந்த பொறுப்பு. நீங்க நூத்துக்கு நூறு வீட்டுக்குள்ள இருந்து அல்லாஹ் 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 ஜிக்ருடன், தஸ்பீஹுடன், கண்ணீருடன், அழுகையுடன் நீங்க அவர்களை வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வீடுகளுக்குள்ளிருந்து தக்குவாதாரிகளான நல்லவர்கள் எல்லாம் உருவாக்குவான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களை அமைத்து தீனுடைய ஒரு சூழலில் வாழ்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. For more lectures visit slhub.com.